நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் ஃபெரிஸ் பட் ஹீ தட் கீப்பத் த லா ஹாப்பி இஸ் ஹீ. வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் ஃபெரிஸ். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், வித்தவுட் விஷன் பீப்புள் வில் பெரிஸ். தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் வந்து சீர்கட்டு போவார்கள், அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித்தவுட் விஷன் பீப்புள் வில் பெரிஸ். நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தின் முடிவு நாட்கள்ல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அநேக பேட்டர்ன்ஸ் பைபிள்ல வச்சிருக்கிறார், அநேக ப்ராமிஸ் வேர்டு நமக்கு வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷன் அவசியம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே, ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருக்குமே ஒரு விஷன் அவசியம். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு விஷன் அவசியம். அப்படி விஷன் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் வந்து அழிந்து போவீர்கள், சீர்கட்டு போவீர்கள் என்று பைபிளில் வசனம் சொல்லப்பட்டது. விஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம். தீர்க்க தரிசிக்கு தரிசனம் வருகிறது. ஒரு காரியத்தை பற்றி அது என்னன்னு தெரியலன்னா கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு நபரை பற்றி தரிசனம் கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்தை அவர் உரைக்கும் பொழுது அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விஷன், நமக்கு ஒருவேளை விஷன் வந்து வரவில்லை என்றாலும் ப்ராஃபிட்டுக்கு விஷன் வருகிறது. நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விட மேலான தீர்க்க தரிசனம் எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு தரிசனமாக தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட பேசுவார் என்றால், அது நமக்கு ரிவீல்டு ஆகும் என்றால், அந்த எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு ரிவீல்டு வேர்டு ஆகும் பொழுது அது ஒரு விஷனாக இருக்கிறது. கர்த்தர் வந்து பிரதர் பென்காமே உலகத்திலே கொண்டார். அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவருடைய ஊழியம் ஒரு மூலையிலே நடக்கல, உலகம் முழுசும் நடந்தது. ஆனால் சாபனங்கள் அதை மறைத்து விட்டது. சாபனங்கள் வேற பாசஸ் ஊழியத்தெல்லாம் அது அங்கே வெளியே கொண்டு வரும் பொழுது இந்த ஊழியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய சபையாருக்கு சொல்லாதபடி அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். ஏன் அதை அந்த தீர்க்கதரிசி ஊழியத்தை மற்ற சாபனங்களிலே ஏன் பிரசங்கம் பண்ணலை? ஏன் அந்த ப்ராஃபட்டை குறித்து அவங்க பேசலைன்னா இந்த செய்தியை கேட்டால் அது அவங்கள திருத்திடும், அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றிவிடும். ஏதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய ப்ரோக்ராம் எல்லாம் மாறி போயிடும். அந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுடைய ப்ரோக்ராம் எல்லாம் மாறிடும். அதனால அவங்களுடைய ப்ரோக்ராம் அவங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அவர்கள் இறங்க மனசு இல்லாதனாலே அவர்கள் வந்து இந்த தீர்க்கதரிசியின் செய்தியை அவர்கள் சொல்லுவதில்லை. இந்த தீர்க்கதரிசியை தங்களுடைய சபையில இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது கிடையாது. அது சிஎஸ்ஐயா இருந்தாலும் பெந்தகோசாயா இருந்தாலும் எங்கேயுமே ஆண்டோர் ஒருபடி தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று சொல்லுவதில்லை. ஆனால் அவருடைய ஊழியம் வந்து ஏதோ தெரியாம ஒரு மூலையில நடக்கல, உலகம் முழுசும் நடந்திருக்கும். பாம்பேல 500,000 பேர் வந்திருக்கிறாங்க. 1954 வந்திருக்கிறாங்க. இதை சவுத் ஆப்பிரிக்காவில் அதை விட நிறைய பேர் வந்திருக்காங்க. உலகத்தை 7 சுற்றி பிரசங்கம் பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது வந்து ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், டைரக்ட் மிரக்கிள்ஸ் நடந்தது. என்னை விசுவாசிகளும் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசு சொன்னார். யோவான் 14:12 அந்த வார்த்தையானது பிரதர் பெனாமுடைய ஊழியத்தில் நிறைவேறினது. இவ்விதமான ஒரு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மேஜர் ப்ராஃபட் ஆண்டவர் கொண்டு, அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் அவர் செய்ய முடியும். இன்றைக்கும் அதை விட அதிகமான அற்புதங்கள் நடக்கிறது என்பதை வந்து ஒரு ப்ராஃபட் மூலமாக உலகத்துக்கு அன்பர் நிரூபித்து காண்பித்திருக்கும் பொழுது சாபனங்கள் அதை ஏன் மறைக்கிறது என்றால் அவங்களுடைய ப்ரோக்ராம் மாறிவிடும். அவங்க பிஷப்பு டைரக்டர் அப்படி இப்படிலாம் இருக்கிற அந்த போஸ்ட் எல்லாம் போயிடும். எல்லாமே அது அவங்களுடைய சேஞ்ச் எல்லாம் மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யூதர்களுடைய அந்த இதெல்லாம் பொசிஷன்லாம் போயிடும். ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி தான் வரும். சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் வந்து சுவிசேஷராகவும், சிலர் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்த. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரியை தவிர இந்த ஸ்தானங்கள் எதுவுமே இருக்காது, எந்த டினாமினேஷனும் இருக்காது. இதனால் அவங்க அதை வந்து மறக்கடித்து விட்டார்கள். அவங்களுக்கு விஷன் இல்லை. நல்லா கவனித்து பார்க்கும்பொழுது டினாமினேஷன் பீப்புளுக்கு விஷன் இல்லை. அதனால் அவங்க விஷன் இல்லாததுனால அவங்களுக்கு என்ன ஏற்படுது என்றால், நம்ம அநேக பிரான்ச் சர்ச்சை ஓப்பன் பண்ணணும். எங்களுக்கு இத்தனை பிரான்ச் சர்ச் இருக்குது, இந்தியா முழுசும் பிரான்ச் சர்ச் இருக்கு, வெளிநாட்டில் கூட எங்களுக்கு பிரான்ச் சர்ச் இருக்கு, எங்கள் கீழே இத்தனை பாஸ்டர் இருக்காங்க, நாங்கள் இத்தனை சர்ச்சை நாங்கள் கட்டி இருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்தில் இவ்வளோதான் ஜப கோபுரம் இருந்துச்சு, ஆனால் என்னுடைய காலத்தில் அதை விட மூணு மடங்கு அதிகமாயிட்டுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்றார். அவருடைய நோக்கம் என்னவென்றால் அநேக ஜப கோபுரங்களை எழுப்ப வேண்டும், பிரேயர் டவரை வந்து எழுப்ப வேண்டும். டெல்லியில் ஒரு பிரேயர் டவர் வந்து நாடாளுமன்றத்து பக்கத்திலேயே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய இது என்னன்னா, அது விஷன், நான் விஷன் இல்லை, அது அவங்களுடைய ஆசையாக இருக்கிறது. விஷன் வந்து வார்த்தையின்படி இருக்க வேண்டும். அதனால அவங்க எப்படி எல்லா சாபனங்களும் பிரான்ச்சஸ் ஏற்படுத்தணும், நிறைய பேரை சேர்க்கணும், மில்லியன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து வி ஆர் த கிரேட்டஸ்ட் டினாமினேஷன், நாங்கள் தான் பெரிய சாபனம் சொல்லும்பொழுது அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர்கள் பைபிள் படி பார்த்தா இட் இஸ் நாட் த விஷன் ஆஃப் காட். அது அவங்களை எப்படி மாற்றுகிறது என்றால், ஒரு என்ன சென்றால் மனுஷனுடைய ஆளுகையை அங்கே கொண்டு வருகிறது. பரிசுத்தாவின் ஆளுகையை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு அவங்களுடைய சொந்த பிரமாணங்களை கொண்டு வந்து அவங்க ஒரு எய்ம் பண்ணி, அவங்க ஒரு டார்கெட் பண்ணி, அவங்க வந்து உலகத்திலே ஒரு சக்சஸ் ஆக நான் தான் வந்து சாதனை சாதிக்கிறோம் என்று அவர்கள் அவிதமாக சொல்லுது. உலக மனுஷன் தான் அப்படி செய்வான், சாதனை சாதிக்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாமே அப்படி இருக்கிறது. அதனால அங்கே வருகிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்கிறார்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது, அப்படி போகிறது, அந்த சபையினுடைய உபதேசங்களின்படி அதை அப்படி கடைப்பிடிக்கிறது, இதுதான் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ரியல் கிறிஸ்டியன் கிடையாது. அதே போல் இந்த நேரத்துக்குரிய மெசேஜிலையும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் கூட அப்படி இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விஷன் இல்லை என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லை என்றால், நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. நம்ம சர்ச்சிலையும் அப்படி இருக்கலாம், இந்த மெசேஜ் அதாவர்லையும் அப்படி இருக்கலாம். ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் இவங்களுக்கு வந்து நோ விஷன், வாழ்க்கையில் எந்த விஷனும் கிடையாது. பூசிக்கணும், குடிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், போகணும், பாரம்பரியமாக நம்ம ஆகிட்டு போகணும். அவங்களுக்கு வாழ்க்கையில் விஷன் இல்லை. அவங்க வந்து சீர்கட்டு போவார்கள்ன்னு பைபிளை போடும். ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் விஷன் இல்லை என்றால் அவங்க சீர்கட்டு போவார்கள். ஆனால் ஒரு பாஸ்டருக்கு விஷன் இருக்கிறது. 1976 இந்த இடத்துல ஊழியத்துக்கு வருகிறேன். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்குறார். அந்த விஷனில் நான் வந்து கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அந்த விஷனை நான் விட்டுட்டேன்னா நான் சீர்கட்டு போயிடுவேன், இந்த ஊழியம் சீர்கட்டு போயிடும். இல்லை, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஜனங்கள் ஒருவேளை மாறிவிட்டாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், நான் என்னுடைய விஷனில் நிலைச்சிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய விஷனில் இந்நாள் வரைக்கும் நிலைச்சிருக்கிறேன். ஜனங்கள் ஒருவேளை அந்த அவள் வந்து பாரம்பரியமாக வரலாம், ஒருவேளை அவங்க வந்து சபையை விட்டு போகலாம், பல சூழ்நிலைகள் நடக்கலாம், பல நெகட்டிவ் திங்ஸ் வரலாம், ஆனாலும் என்னுடைய விஷனில் என்னுடைய கடைசி மூச்சு இரு வரைக்கும் இருந்தால் நான் சீர்கட்டு போக மாட்டேன், அல்லது நான் சீர்கட்டு போயிடுவேன். ஊழியம் வந்து சீர்கட்டு போய்விடும். எல்லாத்துக்குமே காரணம் வந்து விஷன் தான். பிசாசு வந்து நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, அல்லது அரசாங்கமோ மற்ற காரியங்களோ வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் நம்ம சீர்கட்டு போக வைக்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு விஷன் வேணும். அந்த விஷன் இல்லைன்னா அவன் சீர்கட்டு போவான். இங்க வருகிற நீங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு விஷன் இல்லை என்றால் நீங்க நல்ல கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டீங்க, நீங்க பெட்டர் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. எமோஷனலா சில நேரத்தில் வந்து பாஸ்டர் அப்படி இப்படி, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு போனாதான் எனக்கு காரியெல்லாம் நல்ல மாதிரி நடக்கு, ஜெபம் பண்ணலாம் நடக்க மாட்டேங்குது. உடனே பாஸ்டர் என்ன நினைப்பார், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேனா இருக்கிறேன்னு நினைப்பார். பிறகு பார்த்தா அவர் அவிசுவாசியோட சேர்ந்துகிட்டு இருப்பார். நம்ம என்ன செய்யறது? இப்படி சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா ஜனங்கள் வந்து அப்படியே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, ஆனா அவங்களுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அது ஏருக்கு மாறா இருக்கு, விஷன் இல்லை. அதே போல நம்ம ஒரு எமோஷனலா இராதபடி, எமோஷனல் கிறிஸ்டியன்ஸ் வந்து எமோஷன் வந்து சீக்கிரமா அது மாறிவிடும், பரவசம் படுவது. அந்த பரவசம் படுவது பேப்பர்ல நீ தீ கொடுத்தீங்கன்னா புஷ்னு எரிஞ்சு அடைஞ்சு போகும். அதே மாதிரி பரவசங்கிறது அந்த நேரத்துல தான் அது அதுவது, ஆனா விறகு கட்டையை சவுக்கு கட்டையை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து பேப்பர் ஃபயர், அது டக்குன்னு எமோஷனல் வந்து அந்த நிமிஷத்திலே போயிரும். அவங்களுக்கு எல்லாம் விஷன் இல்லாதவங்க. ஆனா நம்ம வந்து விஷனோடு இருக்க வேண்டும். என்ன செஞ்சால் விஷன் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. என்ன விஷன் அவருக்கு இருந்தது என்றால், அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்னா, கோ வெஸ்ட், கோ வெஸ்ட், கோ வெஸ்ட், அதுதான் அவருக்கு. மேற்கு நோக்கி போ, மேற்கு நோக்கி போ. அவர் ஜெபசன்வில், அவருக்கு வீடு இருந்தது, அந்த வீடு கூட இடிக்கப்பட்டது. அந்த இடத்துல ரோடு வருது வந்து இடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், கோ வெஸ்ட், நீ வந்து வெஸ்ட்டுக்கு போகணும், நீ டியூஷன் போக வேண்டும். டியூஷன்ல அங்க சன்செட் மவுண்டன் இருக்குது, அந்த மவுண்டனுக்கு நீ போக வேண்டும். அங்கே வந்து செவன் ஏஞ்சல்ஸ் வந்து உனக்கு ஏழு முத்திரையில் ரகசியத்தை அங்க கொடுப்பார்கள். நீ செவன் ஏஞ்சல்ஸை நீ சந்திக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு அவருடைய விஷன் என்னவென்றால், நந்த செவன் ஏஞ்சல்ஸை சந்திக்க வேண்டும். எங்கே சந்திக்க வேண்டும்? மேற்கே சந்திக்க வேண்டும். அந்த சன்செட் மவுண்டன், சூரிய அஸ்தமன மலை, அமெரிக்காவில் அந்த மலை இருக்கிறது, அது மேற்கே இருக்கிறது, அமெரிக்காவின் மேற்கு கரையில் இருக்கிறது. அதனால அவருடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் ஆஃப் த மெசஞ்சர், ஹி கேம் டு ஓபன் த சீல்ஸ், முத்திரைகளை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. முத்திரைகளை திறப்பது தான், ஹி கேம் டு ஓபன் த சீல்ஸ். ஹிஸ் ஹோல் மினிஸ்ட்ரி வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் டைம். அவருடைய முழு ஊழியமே அந்த நேரத்தை நோக்கி இருந்தது. அவருடைய வாழ்க்கையில விஷ் என்னவென்றால், சீல்ஸ் ஓபன் ஆக வேண்டும், வேர்டு ஓபன் ஆக வேண்டும், அவர் மூலமாக அது நடக்க வேண்டும். ஆண்டவரே, அது என் மூலமாக நடக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறீர், அதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பொன் வெள்ளி பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் நமக்கு தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வந்து நான் வார்த்தையில நிலைச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் நான் வார்த்தையில நிலைச்சிருக்கணும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல நான் இருக்கணும், எந்த விதத்திலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒருவேளை சில காரியங்கள் எனக்கு நடக்கவில்லை என்றாலும், ஒருவேளை சில காரியங்கள் அதனால பாதிப்பு ஏற்பட்டால், என்னுடைய விஷன் அதுல நான் நிலைச்சிருக்கும் பொழுது சில காரியங்கள் பாதிக்கப்படலாம், அதனால பரவாயில்லை, நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனால அந்த என்னுடைய விஷன் நிறைவேறக்கு பல துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் நான் சகிக்க ஆயத்தோம், நான் என்னுடைய விஷனை விட்டு எந்த விதத்திலும் நான் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டேன். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக அல்லது ஜனங்களுக்கு பயந்து நாம வந்து எந்த விதத்திலும் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. இவங்க தான் விஷன் உள்ளவங்க. அப்படி இல்லாதவங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், வாழ்க்கையில விஷன் இல்லை, சீர்கட்டு போவார்கள் என்று பைபிளில் போட்டு, அவங்க கிரீடத்தையும் பெற மாட்டார்கள், ராப்சர்லையும் பங்கு பெற மாட்டார்கள். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷன் வேணும். விஷன் இல்லாம இருக்கணும். ஊழியத்துல ஒரு விஷன் வேணும். ஊழியத்துல ஒரு விஷன் இல்லாத ஊழியக்காரர் வந்து அப்படியே சுத்திக்கிட்டு அங்கெங்க போவார். அவங்க கூப்பிட்டாங்க, அதனால நான் இன்னைக்கு சர்ச்சில் வேற ஒருத்தரை பிரசங்கம் பண்ண ஆயத்தப்படுத்திட்டு நான் அங்க போறேன். அங்க இனி எல்லாரும் கூப்பிடுறாங்க. காரைக்கால்ல ஒரு பிரதர் ரொம்ப நம்மளை நேசித்தார். அவர் சொல்றாரு, நீங்க சண்டே வர முடியுமா? சண்டே வர முடியாது. எத்தனை பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க? நாங்க ஒரு 15-20 பேர் இருக்கோம் அப்படிங்கிறாரு. இல்லை நான் சண்டே வந்து வர முடியாது, வேற நாள் வர, சண்டே தான் ஜனங்கள் வருவாங்க, வேற நாள் வர மாட்டாங்க. இதோ இந்த மாதிரி ஒரு உங்களை விட பெரிய பாஸ்டர் அவர் கூட ஞாயிற்றுக்கிழமையில வந்து பிரசங்கம் பண்ணார், அவர் செய்வார், நான் செய்ய முடியாது. எனக்கு ஒரு விஷன் இருக்குது, அவருக்கு விஷன் இல்லாம இருக்கலாம். எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைசிங்கா போகலாம், அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு விஷன் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுடைய ஊழியத்தை எப்படி வேணாலும் அங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஊழியத்தை எக்காரணத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஜனங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு ஆண்டவர் ஒரு விஷன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை போதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் மோதிரம் போட்டாலும் நான் மோதிரம் போட முடியாது. போடணும்னா நீங்க போட்டுக்கிடுங்க, நான் போட முடியாது. எனக்கு ஒரு விஷன் இருக்குது. இதோ எல்லாரும் எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்படி வேணாலும் சபையை நடத்தலாம், அவங்க இஷ்டம் போல நேரத்துக்கு நேரம் எல்லாத்தையும் மாத்திக்கிடலாம், ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிடலாம். நம்ம அப்படி செய்ய முடியாது, எனக்கு ஒரு விஷன் இருக்குது. அந்த விஷன்ல யார் யார் வாரீங்களோ அவங்க தான் என் கூட வர முடியும், மற்றவங்க என் கூட வர முடியாது. அதனால இங்க வரும் பொழுது நீங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விஷன் வேணும். நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நம்ம பார்ட்ஸ் வேர்டுக்காக இருக்கக்கூடாது, அறகுறை இருக்க. நானும் மெசேஜில் இருக்கோம், நாங்களும் தீர்க்க தேசிய நம்புகிறோம், எல்லாருமே நைஸ் பிரதர் தான், எல்லா பாஸ்டரும் நைஸ் பிரதர் தான், அதனால நம்ம எல்லாருக்கிட்டையும் மிங்கில் ஆகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு விஷன் இல்லை, உங்களுடைய ஸ்தானத்தை அறியவில்லை, உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இல்லை. அப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க, மெசேஜ் பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் வந்து விஷனோடு இருக்கிறாங்க. அவங்க தான் ரேப்சர்ல பங்கு பெற முடியும், அவங்க வாழ்க்கை தான் சக்சஸ் ஆயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை சக்சஸ் என்ன என்றால், உலகத்துல இந்த சாதனை கின்னஸ் சாதனை பண்றேன்னுங்கல்ல, அந்த சாதனையெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஆண்டவர் நீங்க ரேப்சர்ல வரணும், அதான் சாதனை. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், ராப்சரிங் ஃபெய்த்து பெற வேண்டும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்காக ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கின்னஸ் சாதனை படைக்கிறதெல்லாம் உலகத்தின் மக்கள், அது நாங்கள் அதை சாதித்தோம். உலகெல்லாம் நம்மளை பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்கறதில்லை, கர்த்தர் நம்மளை பாராட்டணும். ஹல்லேலூயா. அவரை நம்ம பிரியப்படுத்தணும். பிரபன்னா அப்படிதான் இருந்தார், அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. இல்லை அவருக்கு என்னென்னா, மெசேஜ் ஓப்பன் ஆக வேண்டும், தட் புல் அங்கே வர வேண்டும். ஓப்பனிங், தட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அவங்க தூண்டியல் போடும் பொழுது முதலாவது மெதுவாக இழுக்கிறார், இழுக்கும் பொழுது சின்ன மீன்கள்லாம் வருது. பின்பு கொஞ்சம் வேகமாக இழுத்தா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் வருது. ஆனால் அவர் அந்த தண்ணிக்குள்ளே பார்க்குறார், ரெயின்போ ட்ராட் மீன் இருக்கிறது, அழகான மீன், பெரிய மீன், சுவையான ஒரு மீன். அந்த மீனை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் புல் வந்து அந்த ரெயின்போ ட்ராட்டை கொண்டு வராது, செகண்ட் புல் அந்த ரெயின்போ ட்ராட்டை கொண்டு வராது, தேட் புல் அதான் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அப்பொழுது அந்த ரெயின்போ ட்ராட் மீன் வருது, எல்லா மீன்களும் அப்படி இப்படியே ஆடும் பொழுது என்ன நடக்குதுன்னு அந்த மீன் அங்கே வருது, வந்து அந்த இறைய அந்த பைட்டை வந்து அது வந்து கடிக்கும் பொழுது இவர் அந்த சுண்டி அங்கே இழுக்கும் பொழுது அந்த மீன் மாட்டிக்கொழுது. ரெயின்போனா என்ன அர்த்தம்? ரெயின்போ என்றால் கவனன்ட்னு அர்த்தம், உடன்படிக்கைன்னு அர்த்தம். அப்போ ரெயின்போ ஃபிஷ் என்னன்னா கவனன்ட் ஃபிஷ், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த மீன்கள் தான். மீன்கள் வந்து ஆத்மாக்கு அடையாளமாக இருக்கு. அல்ல அது என்னன்னா, அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, அதன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆத்மாக்கள், அந்த வார்த்தையை நேசித்து வார்த்தையை வந்து தியானிக்கிறவர்கள், வார்த்தைக்கென்று தங்களை சப்மிட் பண்ணுறவங்க, ரியல் கிறிஸ்டின், அவங்க தான் ரெயின்போ ட்ராட் மீன். அது எங்கே வருகிறது? தேட் புல்ல வருகிறது. முதல்ல வியாதிகளை சுகமாக்கும் பொழுது பெரிய கூட்டம் வந்தது. பின்பு அவர் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமான கூட்டம் வந்தது. அதன் பின்பு அவர் வந்து இந்த சீல்ஸ் ஓபன் ஆகும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிட்டாங்க. ஆனா ரெயின்போ ட்ராட் மீன் தான் கிடைச்சது. ஹல்லேலூயா. அதே போல ஜீசஸ் வந்து வியாதிகளை சுகமாக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் புல் நிறைய பேர் திரளான ஜனங்கள் வந்தாங்க. 5 அப்ப 2 மீனை ஆஸ்வதிக்கும் பொழுது நிறைய ஜனங்கள் வந்தார்கள். பின்பு அவர் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது சமாரியை பார்த்து, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தால் இப்பொழுது இருக்கிறவனு உனக்கு புருஷன் அல்ல, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி பா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் பெயர் எப்படி தெரியும் அவருக்கு? இதான் என்ன சொன்னால், அங்க இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துது. டிசைனிங் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட். இதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கும் பொழுதும் அப்பொழுதும் திரளான கூட்டம் வந்துச்சு. அந்த மீன்பு மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று சொன்ன உடனே அந்த 70 பேர் போயிட்டாங்க. வேற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. பீட்டர் ஒரு ரெயின்போ ட்ராட் மீன். அவன் ரெயின்போ ட்ராட். அவன் எங்க நாங்கள் யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யூ ஹேவ் அலோன் த வேர்ட்ஸ் ஆஃப் எட்டர்னல் லைஃப். வேற எங்க வேத பாரு பரிசேட்டே இருக்குதா? அது உம்மிடத்துல மட்டும்தான் இருக்கு. நாங்க எப்படி போக முடியும்? உங்கள்கிட்ட வேர்டு இருக்கிறது. அந்த ரெயின்போ ட்ராட் மீன் வந்து மாட்டிக்கொண்டது. அதே போல இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்து தேட்புல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் அட்ராக்ட்ஸ் த ரெயின்போ ட்ராட். இந்த தேட்புல் ஓபனிங் ஆஃப் த வேர்டு தான் இன்னைக்கு ரெயின்போ ட்ராட் மீனை அது வந்து இழுக்கிறது. பிரணாமுடைய வாழ்க்கையில அவருடைய எய்ம் என்ன, அவருடைய விஷன் என்னவென்றால் ஓபனிங் ஆஃப் த வேர்டு, செவன் ஏஞ்சல்ஸ் சந்திப்பதும், வார்த்தையை மேலும் முத்திரைகள் திறக்கப்படுவது. ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து அதை தம்முடைய தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தினார். சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேறு சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:16 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஏற்கனவே ப்ராஃபட்டு, அவர் ஏற்கனவே அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார், நல்ல அருமையான ஆவிக்குரிய பிரசங்களை பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு, 1963 முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பைபிள் எனக்கு நியூ புக்கா மாறிவிட்டதுங்கிற. பைபிள் ஹஸ் பிகம் எ நியூ புக். அது எனக்கு நியூ புக்கா மாறிவிட்டது. ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறது. ஆனால் அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டது, அந்த ரகசியம் வெளிப்பட்ட உடனே பைபிள் எனக்கு நியூ புக்கா மாறிவிட்டது. அதனால இப்பொழுது நமக்கு பைபிள் நியூ புக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ஜெபிக்கிறதுக்கும் நம்ம ஜெபமே வித்தியாசமாயிருக்கு. ஆண்டவரே நாங்கள் இன்னும் சரியில்லை. ஆண்டவரே நம்முடைய பிரசங்கத்தில் மேய்ப்பர் இவ்விதமாக சொன்னார், நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படிங்கிறது. இது வந்து மெசேஜ் படி ஜெபம் சரியில்லை. சாபனத்துக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்க நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்றால், எங்களுக்கு சுகமே இல்லை. இதுதான் ஒவ்வொரு ஆராதனையிலையும் அந்த இதை தான் சொல்கிறாங்க. சிஎஸ்ஐயில் நானும் சின்ன வயசில் ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன் இதே ஜபத்தை எப்பவும் சொல்லுவது. இப்போ நமக்கு பைபிள் நீப்புக்காக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஓப்பனிங் அந்த வேர்டு வந்து கொண்டிருக்கிறார். த மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ப்ஷன், மீட்பின் ரகசியம் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல தரிசனம் இல்லாத இடத்தில் தேர் இஸ் நோ விஷன், த பீப்புள் வில் பெரிஷ். பிரதர் பிரணாம்க்கு அவ்விதமான ஒரு தரிசனம் இல்லை என்றால் இந்த மெசேஜ் இன்னைக்கு போயிருக்காது. இவ்வளவுமான ஒரு கூட்டம் மனம் ஜக்கள் ஜனங்கள் வந்திருக்க மாட்டாங்க. உமக்கு வந்து நாங்கள் பிளேனை ஏற்படுத்தி தாரோம், உலகமெங்கிலும் போறதுக்கு நாங்கள் பிளேனை ஏற்படுத்தி தாரோம். என்னுடைய மனைவி உம்முடைய கூட்டத்திலே கேன்சர் யாதிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறார். ஒரு சாபன போதகர் சொல்லுகிறார், பெரிய ஹெட் பாஸ்டர், உங்களுக்கு உலகமெங்கிலும் மீட்டிங்ஸை ஒழுங்கு பண்ணி தாரோம், உங்களுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் தாரோம். என் மனைவி வந்து கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்லுவாள். இதே போல பிரணா ஜெபம் பண்ணி என் கேன்சர் யாதி போய்விட்டது. ஆனா நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சின்ன 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 காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கத நீர் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, அவருக்கு அவ்விதமான ஒரு சோதனை வந்தது. அவருடைய விஷனை விட்டு விலகும்படியான ஒரு சோதனை வரும்பொழுது பிரதர் பிரணா என்ன சொல்லுறாருன்னா, குழாய் தண்ணியை குடிச்சுக்கிட்டு உப்பு பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் சத்தியத்தில் காம்ப்ரமைசிங் ஆக மாட்டேன்ட்டு. சாபனத்து மக்களை பார்த்து நம்ம சாபனத்து மக்களோடு சேர்ந்துக்கிட்டு அப்படி போயிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம மெசேஜ் மெசேஜ்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்டடியாக நிற்கணும். ஹல்லேலூயா. பாருங்க நம்முடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லிவிட்டார், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நான் வந்து உப்பு பிஸ்கட் சாப்பிட்டு குழாய் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் சத்தியத்தை நான் வந்து காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டேன், கொஞ்சம் கூட விலக மாட்டேன். பாருங்க அவருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷன் இருந்தது. அவருடைய லைஃப்ல ஒரு குறிக்கோள் இருந்தது. அப்படி இல்லாதவங்க சீர்கட்டு போவார்கள். நோ விஷன், பீப்புள் வில் பெரிஷ். ஹல்லேலூயா. பிசாசு வந்து மோசம் போய்கிட்டான், அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க, அவங்களால கெட்டு போயிட்டேன், இவங்களால கெட்டு போயிட்டேன், அதெல்லாம் கிடையாது. நீ தான் காரணம் கெட்டு போறதுக்கு, நீ தான் காரணம். உனக்கு விஷன் இல்லை, வாழ்க்கை குறித்து ஒரு விஷன் இல்லை, அதுதான் காரணம். லவோதிக சபையானது எப்படி இருக்குது? அநேக அங்கத்தினை கொண்ட சபையா இருக்கிறது, அது ஐஸ்வர்யம் உள்ளதா இருக்கிறது. அது ஜனங்களோடு காம்ப்ரமைசிங்கா போறதுனால அந்த ஏஜி சர்ச்சி இதெல்லாம் நிறைய பேர் வராங்க. என்னன்னா ஜனங்களோடு காம்ப்ரமைசிங்கா போறது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிரிச்சு பேசுவது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாலிஷா பேசுவது, இதுதான் பெரிய பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர்லாம் அவிதமா இருப்பதுனால என்ன ஏற்படுது? அவங்களுக்கு ஒரு விஷன் இல்லை, அவங்க லவோடிஷாவா இருக்கிறாங்க, லவோதிக சபையா இருக்கிறார்கள். The problem is not any of those things. எந்த காரியங்களும் தாங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது, அவங்களுக்கு விஷன் இல்லை, அதான் அர்த்தம். ஒரு பையன் சீர்கட்டு போறா, ஒரு பெண்ணு சீர்கட்டு போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு விஷன் இல்லை, அந்த பையனுக்கு விஷன் இல்லை. நம்ம கடைசி கால செயல வந்திருக்கமே இந்த வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குமா? அது சீர்கட்டு போகுமா? அந்த பொண்ணுக்கு என்ன இல்லை, விஷன் இல்லை, அதனால அதனுடைய வாழ்க்கை சீர்கட்டு போகுது. ஒரு பையனுடைய வாழ்க்கை ஏன் சீர்கட்டு போகுது? வாலிபனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில விஷன் இல்லை. இந்த சர்ச்சைக்கு வந்தாலும் அவன் வாழ்க்கையில ஒரு விஷன் இல்லை. அநேக ஊழியக்காரங்க வந்து 10 பேர் 15 பேருக்கு மேல அவங்ககிட்ட இருக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க அப்படிம்பாங்க. நம்ம மெசையில முக்கால்வாசி சபையில 15-10 பேர் தான், 4 பேர் இருந்தாலே பாஸ்டர் ஆயிடுவாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு விஷன் இல்லை. அதனால அவங்க பாரம்பரியமா ஊழியம் செய்து கொண்டு நாங்களும் மெசேஜில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கும் இங்கு சுற்றி கொண்டு அவங்களுக்கு விஷன் இல்லாதனால வீழ்ச்சி அடையிறது. சாமியல் காலத்துல அப்படிதான் இருந்தது. 1 சாமியல் 3:1-3 வாசிக்கலாம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான்.
சாமுவேலின் நாட்களை நம்ம கவனிக்கும் பொழுது சாமுவேலின் நாட்களிலே பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. 1 வசனத்தில் பின்பகுதியில் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை, கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. The word of the Lord was precious in those days. There was no open vision. அதுக்கு பின்னா 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏலி வந்து கண் பார்க்க கூடாதபடி அவனுக்கு இருள் அடைந்து விட்டது. அந்த காலத்தில் கேட்ராக் ஆபரேஷன் எல்லாம் கிடையாது. இப்போ கண் இருள் அடைஞ்சு விட்டது என்றால் கேட்ராக் ஆபரேஷன் பண்ணிடலாம். எனக்கு கண்ணாடி போட்டுமே பார்வை கம்மியாக இருந்தது. வண்டி ஓட்டினா என்ன செய்யாது, அப்படியே பனி பெஞ்ச மாதிரி இருக்கும். ராத்திரி வண்டி ஓட்டினா எவனாவது லைட்டு முன்னால் அடிச்சிட்டான்னா ரோட்டில் எங்கே இருக்குன்னு தெரியாது, வேறு வழி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனால் இப்பொழுது நல்ல கண்ணு தெரிய தான் செய்யுது. அந்த காலத்தில் அப்படி கேட்ராக் ஆப்ரேஷன் கிடையாது, அதனால் வயசாகிட்டால் கண்ணு தெரியாமல் தான் இருக்கணும், குருடாக தான் இருக்கணும். சிபிஎங்காரங்க என்ன செய்கிறாங்களோ தெரில, மாத்திரை மெடிசன் எடுக்கிறாங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா, குருடாக இருக்காங்களா தெரில. ஈசாக்கு வயசாகி போச்சு, அவனுக்கு கண்ணு குருடாயிடுச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி கேட்ராக் ஆப்ரேஷன் கிடையாது, ஒரு ஃபில்மு வளர்ந்து கண்ணை மூடிடும், அந்த ஃபில்மை எடுத்துருவாங்க, அதுதான் வந்து அந்த கண்ணை உரிக்கிறதும்பாங்க. அதை எடுத்தும் பொழுது கண்ணு கிளியராக தெரியும். ஈசாக்குக்கு கண்ணு குருடு, அதனால என்ன செய்யறேன்னா யாக்கோபு வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். சத்தமோ வந்து யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லுகிறான். ஏன்னா கண்ணு கம்ப்ளீட்டாக தெரியாது. எத்தனை வருஷம் அவன் குடர்னா இருந்தான்னு நமக்கு தெரியல. காரணம் என்ன வந்தால் இப்போ ஏழைக்கு வயசாகி விட்டது, கண் இருளடைஞ்சு விட்டது, கண்ணு நல்லா தெரியாது. அது மாத்திரமல்ல விளக்கையும் அணைச்சிட்டாங்க. 3 வசனத்தில் என்ன வாசிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொள்வான். சாமுவேல் ஒரு சிறுவனாக இருக்கிறான். அவங்க அம்மா கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவனை கொண்டு சர்ச்சில் வெட்டிட்டு போயிட்டாங்க. ராத்திரியானா விளக்கு அணைஞ்சு போய் இருட்டாக இருக்கும். இவனுக்கு இருக்கிற இடம் தெரியாது, கண்ணு இதாகி போச்சு, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. இதுதான் சுவாமி வேலின் நாள். அதே போல் தான் இந்த காலத்தில் கிறிஸ்டியானிட்டி அவிதமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு தரிசனம் இல்லை, பாஸ்டர்களுக்கு தரிசனம் இல்லை, ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறாங்க. இதோ ஏழைக்கு கண்ணு குருடா இருக்குது, பாஸ்டருக்கு கண்ணு குருடா இருக்குது. குருடன் குருடனுக்கு வழி நடத்தினா ரெண்டு பேரும் குழியில விழுவாங்க. யாருக்குமே விஷன் இல்லை, வாழ்க்கையில ஒரு விஷன் இல்லை. அவ்விதமாக இருந்தனால இந்த நேரத்தில் ஆண்டவர் யாரை அனுப்புகிறார் என்றால் அங்க சுவாமி வேலை கொண்டு வருகிறார். ஆமென். We must have a vision. நமக்கு இன்னைக்கு தரிசனம் தேவை. விஷன் யாருக்கு வருது? அது தீர்க்க தரிசிக்கு வருகிறது. விஷன் கம்ஸ் டு தி ப்ராஃபெட். இப்பொழுது ஏலி என்ன செய்கிறான் என்றால் ஸ்டார்டிங் டு லூஸ் விஷன், தன்னுடைய தரிசனத்தை இழந்து போகிறான். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள் தங்களுடைய தரிசனத்தை இழந்து போய்விட்டார்கள். ஈலை ஸ்டார்ட் டு லூஸ் விஷன். அதனால ஜனங்கள் எல்லாருமே அந்த ஏலி காலத்தில் சீர்கட்டு போய்விட்டார்கள். அந்த ஒபினி பினகாஸ் ரெண்டு பேரும் சீர்கட்டு போய்விட்டார்கள். இவனுக்கு ஐஸ் வந்து ரொம்ப டிம் ஆகிவிட்டது, விளக்கு வேற அணைந்து போய்விட்டது, எல்லாமே இருளாய் இருக்கிறது. ஏலி வந்து ஒரு பிரீஸ்டா இருக்கிறான். சுவாமி வேலை ஆண்டவர் தீர்க்க தரிசியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது எங்க வருகிறது? சுவாமி வேலுக்கு வருகிறது. சுவாமி வேலை சுவாமி வேலை என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இதே போல ஏலி அவன் பிள்ளைகளை வளர்த்தது சரி கிடையாது. எல்லா கிறிஸ்டியானிட்டியே கெட்டு போய்விட்டது, யூத மார்க்கமே அங்கே கெட்டு போய்விட்டது. அதனால என்ன ஜென்ரல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி உன்ன நான் ஒரு ப்ராஃபட்டா கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சுவாமி வேல் வந்து தீர்க்க தரிசியா இருக்கிறான், ஐயா இருக்கிறான், கண்ணாக இருக்கிறான். ஆமீன். சொல்யூஷனுக்கு என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்னா ஒரு ப்ராஃபிட் அங்க வர வேண்டும். ஒரு ப்ராஃபிட் ஒரு விஷனை கொண்டு வரும் பொழுது அந்த விஷன்னால என்ன செய்யுது? ஜெயம் கிடைக்கிறது. இப்பொழுது சாமுவேல் வரும்பொழுது அப்ரைட் ஜட்ஜ், சாமுவேல் வந்து அப்ரைட் ஜட்ஜ், உங்களுடைய எருதாயிலும் கழுதையாயிலும் நான் எடுத்தது உண்டா, உங்களுக்கு உன்னாலும் யாரையும் நான் இச்சித்தது உண்டா, நான் முதிர் வயது ஆகிவிட்டேன், முடியலாம் நிறைச்சி போச்சு, யாராவது சொல்ல முடியுமா? அப்ரைட் மேன். அவன் எல்லாத்தையும் சுத்தி அந்த இஸ்ரவேல் நாடு முழுசும் அவன் சுத்தி எல்லாரையும் ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பி விட்டான். பாருங்க அந்த ஜனங்கள் சீர்கட்டு போன ஜனங்கள் சாமுவேல் டேஸ்ல அவங்க எல்லாம் ரிவைவல் ஆகிவிட்டாங்க. அவனுக்கு சாமுவேலுக்கு விஷன் இருக்குது, ஏலி தன் விஷனை இழந்து போய்விட்டான். அவன் ஒரு ஹை பிரீஸ்ட். ஆண்டவர் அவனை எதற்காக அழைத்தார் என்பதை அறியாதபடி கண்ணும் குருடாயி அவ்விதமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் சுவாமி வேலை கொண்டு வந்து ஆண்டவர் வந்து என்ன ஒரு பெரிய எழுப்புதலை தந்த. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். பெலிஸ்தர்கள் படையெடுத்து வரவே முடியல. சாமியல் உயிரோடு இருக்க வரைக்கும் பெலிஸ்தர்கள் அங்க இஸ்ரவேல் மேல படையெடுத்து வர முடியல. அவங்க புறமுதுகு காட்டி ஓடினார்கள். ஏன்னா கர்த்தர் என்ன ஒரு மனுஷனுக்கு விஷன் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. விஷன் இருந்தா வாழ்க்கை ஜெயமா இருக்கும். விஷன் இல்லை, ஒரு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, வாழ்நாளை வீணாக்கி கொண்டு. ஆண்டவர் நன்மை எதுக்காக உலகத்துல கொண்டு வந்தார்? நம்மை குறித்து ஒரு தரிசனம், நமக்கு என்ன இருக்கிறது என்று. அது இல்லாதவங்க லைஃப்ல சீர்பட மாட்டாங்க. ஏலிக்கு அந்த விஷன் போய்விட்டது. சாமுவேலுக்கு அந்த விஷன் வரும் பொழுது அவ்விதமான ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. 1976 வருஷம் வந்து இப்பொழுது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. அதனால கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு விஷனோடு நான் வந்து ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கொஞ்சம் கிருபை கொடுக்கிறார். அதனால அந்த விஷன்ல நான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். இந்த சபையை வந்து ஒரு ஆவிக்குரிய சபையாக கொண்டு சொல்ல வேண்டும். கிதியோனுக்கு ஆண்டவர் பேட்டர்ன் கொடுத்திருக்கிறார், 300 அந்த எலெக்டட் பீப்புளை கொடுத்திருந்த. அதே போல ஆண்டவரே எனக்கு எலெக்டட் வந்து 300 வர வேண்டும், அந்த பேட்டர்ன் அந்த விஷனை வச்சு செபிக்கும் பொழுது அதையும் ஆண்டவர் நிறைவேற்றி தந்துட்டார். என்ன இது? சக்சஸ் விக்டரி. ஹல்லேலூயா. நம்முடைய விஷன் குறைவு தான், ரொம்ப பெருசா எனக்கு விஷன் கிடையாது. என்னுடைய விஷன் ஸ்மால் விஷன் தான், 1000 பேர் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய விஷன் 300 தான். அன்னைக்கு கேட்டது 300 சோல்ஸ். 300 சோல்ஸுக்கு இடம் இருக்குது, இந்த பில்டிங்ல இடம் இருக்குது, கர்த்தர் வந்து தர வேண்டும், நிரப்ப வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சு? ஆண்டவர் நிரப்ப ஃபுல்னஸா வேர்டுக்காக ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட யாருக்கும் காம்ப்ரமைஸிங் ஆகக்கூடாது. ஒருத்தர் வார்த்தையின்படி ஆலோசனை சொல்லாம வேற மாதிரி செஞ்சா நம்ம போக முடியாது. எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் போடுங்கன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அதனால என்னது ஆரம்பத்தில் 25-30 வருஷத்துக்கு முன்னதாக எல்லாம் ஒயிட் சாரியை வாங்கிட்டாங்க. நானும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டேன். அவர் அந்த ஒரு கொண்டு வந்தார். இது வந்து விஷனுக்கு அப்பாற்பட்டது. ஒயிட் ட்ரெஸ் போடுது, இது வார்த்தையின்படி அதெல்லாம் சரி கிடையாது. வெண்ணங்கி வந்து பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அதெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணுமா, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணுமா? அது வந்து வார்த்தையின்படி சரியான விஷனா? இது அது விஷன் சரியில்லை. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த ஆளை காணலை. நான் சொன்னேன், ஒரு சகோதரனை பார்த்து நீ போயிட்டு அந்த சர்ச்சில் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அங்கே ஒரு சாபன சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். என்ன அது, எல்லாரையும் வெள்ளை ட்ரெஸ் போட தைக்க சொல்லிட்டு அவரு போயிட்டார். இதுதான் மனுஷனுடைய பேச்சை கேட்டா அப்படிதான். மனுஷனுடைய பேச்சை ஒரு பாஸ்டர் கேட்கக்கூடாது. ஒரு மாஸ்டர் பாஸ்டர் வந்து தேவனுடைய வார்த்தையா இருந்தா கேட்கலாம். அவங்களுடைய சொந்த கருத்து, மற்ற சபையை பார்த்துக்கிட்டு அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, அதனால நீங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் பண்ண, அது விஷன் கிடையாது. அதே மாதிரி கொள்கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்க வந்து சொல்லும் பொழுது உங்க ஆலோசனையை நான் யாராவது வார்த்தைக்கு அப்பாற்பட்டு சொன்ன ஆலோசனை கேட்டா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா விஷன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கும் என்றால், நமக்கு வேர்டு கொடுத்திருக்கிறார், நமக்கு பைபிள்ல பேட்டர்ன் கொடுத்திருக்கிறார், அதன்படி அது கரெக்டா இருக்கும் என்றால் அது சக்சஸ் ஆக தான் ஆகும். Hallelujah. எல்லாருக்குமே we have given everything we need for overcoming. நம்ம ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம விஷன்ல இருக்க வேண்டும். No vision, we have been perishing. விஷன் இல்லை என்றால் நம்ம வந்து விழுந்து போவோம். எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஜெயிக்க வைத்தார். எரிகோ பட்டணத்தை 7 முறை சுத்தி வந்தாங்க. 7வது நாளில் ஒவ்வொரு நாளையும் 1 முறை சுத்தி வந்தாங்க. 7வது நாளில் 7 முறை சுத்தி வந்தாங்க. அது என்னன்னா ஒரு விஷன், யோசுவா கொடுத்த விஷன், தரிசனம். அந்த தரிசனத்தின்படி செய்யும் பொழுது அந்த கோட்டை விழுந்தது, எரிகோவை கைப்பற்றினார்கள். ஆனா ஆயி ஒரு சின்ன பட்டணம், ஆயி ஒரு சின்ன பட்டணம். ஆண்டவர் சொன்னார் வந்து அதுல இருக்கிற எல்லாமே சாபத்தீடானது, அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். எரிகோவில் இருக்கிறது எல்லாமே சாபத்தீடானது, அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இப்பொழுது ஆயிக்கு யுத்தம் பண்ண போகிறாங்க. யுத்தம் பண்ணும் பொழுது 3000 பேர், சின்ன பட்டணம் தான், 3000 பேர் போனால் போதும் அப்படின்னு போகும்பொழுது நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே 36 பேர் அவன் வெட்டிட்டான். யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சு ஓடி வர்றாங்க. அப்பொழுது யோசுவா என்ன செய்கிறான் என்றால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, ஏன் வந்து இந்த ஆயி பட்டணத்துக்கு போகும் பொழுது இந்த தோல்வி கிடைச்சது? சத்துருக்கள் என்ன நினைப்பாங்க, நாங்கள் வெக்கப்பட்டு போயிட்டோமே அப்படி என்று கத்தரை நோக்கி அவன் ஜெபிக்கும் பொழுது கத்தர் சொல்லி சொன்னார், ஒருத்தன் வந்து விஷனை விட்டு விலகிட்டான். எல்லாரும் விஷன் படி போறாங்க, ஒரே ஒருத்தன் வந்து விஷனை விட்டு விலகி இருக்கிறான். அது யாரு அப்படின்னு சீட்டு போட்டு கடைசியில ஆகானை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆகான் வந்து பாபிலோனிய சால்வையை எடுத்திருக்கிறான். அவன் வந்து கோல்டை இச்சித்திருக்கிறான், அதை ஒளிச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் தோல்வி ஏற்பட்டதுன்னு சொல்றார். ஒரு மனுஷன் விஷனை விட்டு விலகிட்டான். இங்க சர்ச்சில் இருக்க ஒருத்தரும் விஷனை விட்டு விலகக்கூடாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம சபை வந்து ஒரு ஊழியம் வந்து ஒரு விஷன்ல போயிட்டு இருக்குது. உங்க சொந்தப்படி போனா அது சபைக்கு வந்து நல்லதில்லை. உங்களுக்கு சொந்த சித்தம் இருக்குது, இருக்குது, ஆனா அதுக்கு நீங்க மறிக்க வேண்டும். உங்களுடைய செல்ஃப் வில்க்கு மறிக்க வேண்டும். நம்ம காட்ஸ் வில் தான் செய்யணும், ஃபாதர்ஸ் வில் தான் நம்ம கடைப்பிடிக்கணும், பிதாவின் சித்தத்தை தான் செய்யணும். இயேசு கிறிஸ்து அவிதமான விஷனோடு தான் போறாரு. பிதாவான அவர் எதை காண்பிக்கிறாரோ அதை அன்றி வேற ஒன்று செய்ய மாட்டார். அவர் வாழ்க்கையில ஒரு விஷனோடு போகிறார். அவருடைய கோல் வந்து ரெடெம்ப்ஷனை சம்பாதிக்க வேண்டும். அதற்காக தான் வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து அவர் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து ஒரு விஷனோடு போனார். இதோ என்ன சென்றால் நமக்காக ரட்சிப்பை மீட்பை சம்பாதித்தார். 3வது நாளில் உயிர்த்தெழுந்து 50வது நாளில் பரிசுத்தாவியை அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய விஷனை விட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கும் இங்கும் விலகல. பிரதர் பென்னாம் அங்கும் இங்கும் விலகல. இன்னைக்கு ஒரு பாஸ்டரும் விலகக்கூடாது, ஒரு விசுவாசியும் விலகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் அவர் தந்திருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் தந்திருக்கிறார். நம்ம இந்து பாரம்பரியங்களையும் உலகப்பரமான பாரம்பரியங்களும் அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்ட்டு நம்ம செய்யக்கூடாது. நம்ம எங்க இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் ஃபுல்னஸா வேர்ட் தந்திருக்காரு. இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர் இஸ் யுவர் விஷன். உங்களுடைய விஷன் எது? இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர். இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவருக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், அதுல நம்ம சின்சியராக இருக்க வேண்டும், நம்ம அதுல காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது. இப்பொழுது இங்க ஒருத்தன் விஷனை விட்டு விலகிட்டான், ஒரு மனுஷன் வந்து லாஸ் த விஷன், அவன் விஷனை இழந்து போய்விட்டான். அவன் பாபிலோனிய கவர்மெண்ட் இச்சித்தான், பாபிலோனியன் கவர்மெண்ட், அதான் பாபிலோனிய உபதேசம். திருத்துவம் வந்து பாபிலோனிய உபதேசம், கத்தோலிக்க மார்க்கம் வந்து பாபிலோனிய உபதேசம். கிட்டத்தட்ட சிலோன் பெந்தகோஸும் கத்தோலிக்க உபதேசத்துலாம் இருக்கு, கல்யாணம் முடிக்காம இருக்கிறது. பைபிள் என்ன போட்டுக்குது? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அதிகா இருந்தால் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான்? அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்து அதனால வருகிற போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சா தான் அந்த சபையை நடத்த முடியும். சபை நடத்ததும் குடும்பம் நடத்ததும் ஒன்று கம்பேர் பண்ணியிருக்கு. குடும்பத்தை நடத்தாதவங்க எப்படி சபையை நடத்த முடியும்? கல்யாணம் முடியாமல் இருக்கிறவங்க எப்படி சபையை நடத்த முடியும்? நடத்த முடியாது. பவுல் அப்படி சொல்றார். அந்த வசனத்துக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க எவாஞ்சலிஸ்டா போகணும், சுவிசேஷகரா போயிட்டு அங்கங்க தீவுகள் காடுகள் மலைகள்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா கல்யாணம் வேண்டாம். பாசரா இருக்கணும்னா அது ஒரு ஃபேமிலியை நடத்துற மாதிரி அர்த்தம். எப்படி அவங்க வந்து ஊழியம் செய்ய முடியும் பாருங்க. அவங்களுக்கு விஷன் இல்லை, அவங்களுடைய விஷன் வந்து தவறா இருக்குது. கத்தோலிக்க மார்க்கம் மாதிரி இருக்கு. கத்தோலிக்க மார்க்கம் பாபிலோனிய மார்க்கம், பாபிலோனிய மார்க்கத்தையா நம்ம ஃபாலோ பண்றது? யோசுவா கூட இப்ப கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். யோசுவா 5:16 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார்.
ஏதோ கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணக்கு வந்திருக்கிறார், உரிவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். உரிவின பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? ரிவீல் வேர்ட். உரிவின பட்டயத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார். எதற்காக? நமக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆனா என்ன, ஒரு மனுஷன் விஷனை விட்டு விலகிட்டான். ஒரு மனுஷன் விஷனை விட்டு விலகும் பொழுது, அந்த ஜோசுவா கமிஷனை விட்டு விலகும் பொழுது என்ன ஏற்பட்டது? எல்லாருக்குமே தோல்வி கிடைத்தது. 36 பேர் வெட்டப்பட்டு விழுந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அதனால அருமையானவர்களே, அந்த விஷனை விட்டு விலகிறது என்ன ஆகிறது என்றால், அது ஜனங்கள் சீர்கட்டு போகிற அவங்க வாழ்க்கையில தோல்வி அடைகிறது. அதே போல ஏவாளை நீங்க பார்க்கும் பொழுது, ஏவாளுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்ற, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். அவள் வந்து அந்த புசிக்க கூடாது என்றதான அந்த பிரமாணம் அவளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த விஷனை விட்டு விலகி விட்டாள். கோட்டை சுவரை தாண்டி, கோட்டை சுவர் வந்து வார்த்தை, அங்க ஒரு பில் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டியிருக்குன்னு கிடையாது, வார்த்தைகளை வார்த்தைக்கு பின்னால இருக்கணும். இப்ப வார்த்தையை தாண்டி அங்க சர்ப்பத்தோடு அவள் பேசும் பொழுது, சர்ப்பத்தோடு ஐக்கியப்படும் பொழுது விஷனை அவள் இழந்துட்டு, அவள் வாழ்க்கையிலே இருந்த விஷன், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நான் வாழ்நாள் முழுசும் கீழ்ப்படைஞ்சிருப்பேன், எந்த யார் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லுவார்கள் என்றால் அது பொய்யது. அதனால அந்த பொய்யே நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி அவள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் தன்னுடைய விஷனை இழந்தனால முழு உலகத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்து விட்டாள். ஈவ் செட் அவுட் ஃப்ரம் அரவுண்ட் த வால் ஆஃப் த வேர்ல்டு. அந்த வார்த்தை என்னும் அந்த காம்பவுண்ட், அந்த ஃபோர்ட்ரஸை விட்டு அவள் வெளியே வரும் பொழுது அவள் இழந்து போனாள். இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் ஈவா இருக்கிறோம். வி ஆர் த இன்வின்சிபிள் ஆர்மி. ஹல்லேலூயா. நம்மளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறனால, ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனை, இன்வின்சிபிள் ஆர்மி. செய்தியில சொல்றாரு, எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற செய்தியில அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஃப் த பீப்புள் கெட் த ட்ரூ ரெவலேஷன், ஜனங்களுக்கு உண்மையான வெளிப்பாடு கிடைக்கும் என்றால், ஆஃப் த ட்ரூ சர்ச் அண்ட் வாட் சீ ஸ்டாண்ட், எதற்காக அந்த உண்மையான சபை நிற்கிறது என்பதை அறியும் பொழுது, she can do the greater works. அவள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். She will be an invincible army. இன்வின்சிபிள் ஆர்மி என்றால் ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனையா இருக்கும், ஒருவரும் நம்மளை எதிர்க்க முடியாது. ஜோசுவா வந்து ஒருவரும் எதிர்க்க கூடாத சேனை, யாரும் ஜோசுவா ஜெயிக்க முடியாது, யாரும் தாவீதை ஜெயிக்க முடியாது. தாவீது ஒரு யுத்தத்திலையும் தோல்வி அடையல, ஆனா அவனுக்கு என்னன்னா ஒரு விஷன் இருக்கிறது. தன்னுடைய ஊழியத்தை குறித்தும் தன்னுடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் அவன் ஒரு தரிசனத்தோடு இருந்தனாலே தாவீதை யாரும் ஜெயிக்க முடியல. அவன்கிட்ட சில ஃபால்ஸ் இருந்தது, அவன் தேவனோடு ஒப்பரவாகி விட்டான். அதே போல நம்ம இடத்துல சில ஃபால்ஸ் இருக்கலாம், மிஸ்டேக் இருக்கலாம், அதை நம்ம தேவனோடு ஒப்பரவாகலாம், அறிக்கை பண்ணி ஒப்பரவாகலாம். ஆனால் நம்முடைய விஷன்ங்கிறது வேற, அந்த விஷனை விட்டு விலகக்கூடாது. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சக்சஸ். நீங்க ரேப்சர்ல போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்சஸ். உலகப்புறமா நாங்கள் வந்து பெரிய பணக்காரங்களா ஆயிட்டோம், நாங்கள் பெரிய ஃபேமிலி ஆயிட்டோம், இதுதான் சாதனை, அதை சாதிச்சோம், இதை சாதிச்சோம், அதுக்காக கொண்டாடுவது, பார்ட்டி வச்சு கொண்டாடுவது. எனக்குலாம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அதெல்லாம் எனக்கு நத்திங். அது நமக்கு தேவனுடைய வார்த்தை தான் விசேஷித்தமானது. ஹல்லேலூயா. விஷன் இல்லாதவங்க கேளிக்கைகளையும் அவங்க ஃபங்க்ஷனை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. விஷன் இல்லாதவங்க, நமக்கு ஒரு விஷன் இருக்கு, நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரியப்படுத்துகிறோம், நம்ம ராப்சர்ல பங்கு பெறணும். ஹல்லேலூயா. ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல கொண்டு வர வேண்டும். இந்த விஷன்ல இருந்தா அந்த விஷன் வந்து அது என்ன செய்யும், நிறைவேறும். ஹல்லேலூயா. இதை வந்து என்ன சொல்லாம, அகார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காடா இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி அது இருக்க வேண்டும். அந்த ஆகான் வந்து அவன் ஸ்டெப் அவுட் த விஷன், அந்த விஷனை விட்டு போகும் பொழுது சீர்கட்டு போய்விட்டான். ஏவாள் விஷனை விட்டு தவறும் பொழுது அவள் சீர்கட்டு போய்விட்டாள். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஐ வாஸ் நாட் டிஸ்ஒபீடியன்ட் அன்டு த ஹெவன்லி காலிங். எனக்கு ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்தார், அதை விட்டு நான் விலக முடியாது. ஐயே இருப்பா ராஜாவே, நீர் என்ன சொன்னாலும் நான் விலக முடியாது. என்னை உயிரை என்னுடைய உயிரே எடுத்தாலும், இதை என்னை சிரச்சேதம் பண்ணினாலும், நான் என்னுடைய விஷனை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்ல ராஜாவுக்கு முன்னதாக சொல்லுகிறோம். அப்போ சொல்ற 26:19.
ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை.
அந்த பரம தரிசனம், ஹெவன்லி விஷன். அதனால பவுல் வந்து ஒரு ஹெவன்லி விஷனோடு போகிறான். புறஜாதிகளுக்கு வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பேட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெவலேஷனை புறஜாதிகளுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் அவனை அழைத்திருக்கும் பொழுது அந்த பரம தரிசனம், அதான் ஹெவன்லி விஷன், அந்த ஹெவன்லி விஷனை விட்டு நான் வந்து பின்வாங்க முடியாது. பாருங்க, அவனுடைய லைஃப் வந்து கிரீடத்தை பெற்றுக் கொண்டிருக்கான், நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொண்டிருக்கான். ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சில 26:19 அவிதமாய் வாசிக்கிறேன். தரிசனத்திலே நிலைத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது, ஜெயம் கிடைக்கிறது. நல்லா முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு என்ன வாசிக்கிறோம், அங்கே ஒயிட் ஹார்ஸ் வருகிறது, அங்க என்ன செய்யறது இருந்தாலும் சிங்கம் வருகிறது, இங்க வந்து ரெட் ஹார்ஸ் வருகிறது, ஆண்டவர் ஆக்ஸ் ஸ்பிரிட் அனுப்புகிறார். அதன் பின்பு அங்க பிளாக் ஹார்ஸ் வரும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன மேன் ஸ்பிரிட் அனுப்புகிறார். இப்பொழுது பேல் ஹார்ஸ்ல சாத்தான் பிரயாணம் பண்ணும் பொழுது இங்கே கத்தர் வந்து ஈகிள் நைட்டிங்க கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் பேட்டில். ஆண்டவரும் பேட்டில் பண்ணுகிறார், சாத்தானும் பேட்டில் பண்ணுகிறார். இந்த சீல்ஸ் அதை தான் ரிவீல் பண்ணுகிறது. அவன் சாத்தானும் ஒரு பேட்டர்ன்ல இயங்குகிறான், ஆண்டவரும் ஒரு பேட்டர்ன்ல இயங்குகிறார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. ஒரே ஆவிக்குரிய யுத்தம் தான். நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். சகல சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நம்ம போராட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஈகிள் அனாயிண்டிங்கை கொடுத்துருக்கிறார். ஈகிள் அனாயிண்டிங்கை விட்டு நம்ம விலக மாட்டோம். சவுல் வந்து அதை அவனுக்கு அனாயிண்டிங் கொடுக்கப்பட்டது. அனாயிண்டிங் கொடுக்கப்பட்ட பொழுது சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது 10000 பேரை கொண்டானா? இல்லை, கோலியாத்து ஒருத்தனை தான் கொண்டிருக்கான். ஆனால் ஜனங்கள் அந்த பெண்கள் அபிதமாக பாட்டு பாடணுன்னு இவனுக்கு ஜெலசி ஏற்பட்டது. ஒருத்தர் வாழ்க்கை நம்மளை விட அவங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்கன்னா நமக்கு ஏன் ஜெலசி வருது? கத்திற்கு சோத்திரம், அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்கள ஆண்டவர் ராசி வச்சாரா, அவங்கள குடும்பத்தை ஆண்டவர் ராசி வைத்தாரா, கத்திற்கு சோத்திரம் தான் நம்ம சொல்லணும். இப்படி ஒரு கம்பாரிசன் வரும் பொழுது, நம்மளையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணும்பொழுது, அவங்க நம்மளை விட பெட்டரா இருந்தா நம்ம கத்திற்கு சோத்திரம் செலுத்தணும். எனக்கும் அவ்விதமான கிருபை தாருன்னு வேணா கேட்கலாம். அதுக்காக நம்ம பொறாமப்படவே கூடாது. ஒருத்தர் ஆண்டவர் ராசி வைத்தா சந்தோஷப்படணும். ஒருத்தர் ஆவிக்குரிய பிரமாய் வந்தா நம்ம சந்தோஷப்படணும். அவங்க மேல பொறாமப்படக்கூடாது. பாருங்க, இவனுக்கு வந்து விஷனை விட்டு விலகிட்டான். உடனே ஈவில் ஸ்பிரிட் அவனுக்குள்ள வருது. ஆண்டவர் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். ஜனங்களை வந்து வார்த்தையின்படி ஆளுகை செய்து ஜனங்களை வந்து ஆவிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும். அவனுக்கு அதுக்காகத்தான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? ஜனங்களை எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே கொண்டு வர வேண்டும். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். தேசம் செழிப்பா இருக்க வேண்டும். இந்த தேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தேசத்தை நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடத்த வேண்டும். அதுதான் அவனுடைய விஷனாய் இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த விஷனை விட்டுட்டு தாவீதை வேட்டையாடுவதிலே, தாவீதை வந்து தீர்த்து கட்டுவதிலே இருக்கிறான். ஆனா தாவீது விஷன்ல இருக்கிறான். அவனுக்கு என்ன விஷன்? நான் இஸ்ரவேலின் மேல நீ ராஜாவாய் மாறுவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவாமியல் திகிதரிசி அபிஷேகம் பண்ணும் பொழுது இவன் போயிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போகிறான். அப்படி போகும்பொழுது அது தேவன் அவனுடைய முயற்சி ஃபெயிலியர் ஆகும். தேவனுடைய வார்த்தை தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருத்தன் விஷயம்ல இருக்கிறான், ஒருத்தன் விஷயனை விட்டு விலகிட்டான். அதனால சவுல் வந்து சீர்கட்டு போனான். தாவீதை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவிதமாக செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் ஒரு பாசரை கொடுத்து அவங்களுக்கு அவருக்கு ஆடுகளை கொடுத்து அந்த ஆடுகளை வழி நடத்தும்படியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. God was leading his people like a flock. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வந்து ஒரு மந்தையை போல நடத்துகிறார். 77 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கலாம். 77 அவங்க அந்த மந்தையை நடத்துகிறார்கள். ஆடுகள் யார் ஆடுகள்? மோசே ஆடா இல்ல, நீங்க வந்து ஏன் ஆடா இல்ல, நீங்க வந்து கர்த்தருடைய ஆடு. ஹல்லேலூயா. எனக்கு மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், பேர பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு சொந்தமா இல்லை, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். மனைவி வந்து ஒரு சிஸ்டர் தான், பிள்ளைகளும் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான், எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பல்லோகத்தில் அந்த ஒய்ஃப் ரிலேஷன்லாம் அங்கே இல்லை. அங்கே வந்து பிள்ளைகள் ரிலேஷன் அந்த எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்கும். ஆவிக்குரிய பரமாக பார்த்தா அவங்க பிரதர் சிஸ்டர் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அவங்க நமக்கு ரிலேஷனாக இருந்தாலும் அவங்க காட் சில்ட்ரன் தான். அதே போல சபைக்கு பாஸ்டரா இருந்தாலும் என்னுடைய ஆடுகள் கிடையாது, நீங்க எல்லாம் காட்ஸ் ஷீப். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுத்துருக்கிற. அதானே ஒழிய என் ஆடு உன் ஆடுன்னு சொல்லி இந்த மேய்ப்பர்கள் சண்டை போட்ட மாதிரி, அதே மாதிரி பாஸ்டர்கள் சண்டை போட்டா அவங்க எல்லாம் அவனுக்கு விஷன் இருக்குதா? என் ஆடு உன் ஆடு, எந்த ஆடு நம்ம ஆடு கிடையாது, எல்லாம் கர்த்தருடைய ஆடுதான். பாசருக்கு சொந்தமான ஆடு கிடையாது, எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருடைய ஆடுகள். அந்த ஆடுகளுக்கு வந்து இந்த மோசஸ் அந்த ஆரோனை வந்து ஷெப்பர்டா கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தப்ப ரெண்டு மீனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கரத்துல இருந்து நேரடியா பெற்றாங்களா? அந்த சீசர்கள் வந்து அதை கொடுத்தாங்க. அந்த சீசர்கள் கொடுக்கும் பொழுது, அந்த சீசர்களுக்கு அங்க மூலமா வரும் பொழுது அவங்க கையில இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வந்துன்னு சொல்ல முடியுமா? நான் தானே உனக்கு அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு ஒரு பாச சொல்ல முடியுமா? கர்த்தர் உனக்கு இவ்வளவு காரியங்களை செய்தார், நீ நன்றி மறந்துட்டிய அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். சீசர்கள் கையில இருந்தா அவங்க சாப்பிடுறாங்க. 12 சீசன்ல யாராவது ஒரு சீசன் கையில தான் அது வந்திருக்கு. ஆனா அது வந்து அவன் நான் உனக்கு கொடுத்தேன்னு அவன் சொல்ல முடியுமா? ஒரு பாஸ்டர் விசுவாசிட்டு அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், நீ வார்த்தையில வந்தா உன்னை ஆசீர்வதி. இப்ப வார்த்தையை மறுதளிக்கிறியே, நான் உனக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இப்ப நீ வந்து என்ன விட்டு போறியன்னு ஒரு பாச சொன்னார்னா அது தப்பு, அது தேவனுடைய வார்த்தையின்படி சரியில்லை. கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நீ இந்த மெசேஜை கேட்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாங்க சொல்றதுல பாஸ்டருக்கு ஒண்ணும் கிடையாது, அவருக்கு ரைட் இல்லை, அதெல்லாம் கர்த்தர் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு செவன் சீல்ல வந்திருக்கிறோம். We are in the seventh seal. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? செவன் சீல் வந்து பேரலல் டு செவன் டெம்பட். செவன் டெம்பட்ல என்ன நடக்குதோ அதுதான் செவன் சீல நடக்குது. செஜில் இருக்கவங்க நிறைய பேர் செவன் சீல இருக்கவனே தெரியாது. சீலுங்க வார்த்தையே வந்து சில சபைகளில் வருவதே இல்லை, பாஸ்டர் வாயில வருவதே இல்லை. சில பாஸ்டர் சீல்ஸ் சீல்ஸுங்கிறாங்க, அவனுக்கு என்ன போதிக்கிறேன்னே அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்கனால சொல்றேன், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? செவன் சீல், இட்ஸ் அ கமிங் ஆன் த லார்ட். ஹல்லேலூயா. அவனுக்கு செவன் டிரம்பட். செவன் டிரம்பட்ல என்ன நடக்குது? காலிங் அண்ட் சீலிங். அதே காரியம் தான் இப்ப நமக்கு நடக்குது, காலிங் அண்ட் சீலிங். இஸ்ரவேல் சந்ததியாரின் கோத்திரங்களிலே முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர், யூதா கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, நப்தலி ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, சிமியன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, செபிலோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, பென்னிமீன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000. வெளிப்படுத்தல் 7 4 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் Called and sealed. அவங்க அழைக்கப்பட்டார்கள், அவங்க முத்திரிக்கப்பட்டார்கள். எப்படி அழைக்கப்பட்டார்கள்? ரெண்டு சாட்சிகள். வெளிப்படுத்தல் 11 என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தியவர்களாய் 1264 தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது இதே வெளிப்பாட்டை அவங்க கொண்டு போறாங்க. அது செவன் டெம்பட்டா இருக்கிறது. அந்த மெசேஜ் அவங்களை கால் பண்ணுகிறது, அவங்களை அனாயிட் பண்ணுகிறது. அவங்க பசுத்தாயினாலே முத்திரை போடப்பட்டார்கள் 144,000 பேர். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ல இன்னைக்கு 144,000 பேர் தான் இருக்காங்களா? பல மில்லியன்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க, சில கோடி பேர் அங்க இருக்கிறாங்க. அந்த சில கோடி பேர் அங்க இருந்தாலும் அதுல 144,000 பேர் தான் முத்திரிக்கப்படுறாங்க. ஆனா எல்லாருமே இப்பொழுது அங்க வந்திருக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல 144,000 பேர் மட்டும்தான் கால்ட் அண்ட் சீல்டு, முத்திரிக்கப்பட போகிறார்கள். ஆமென். இப்பொழுது மில்லியன்ஸ் பீப்புள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாடுல எத்தனை வம்ச வரலாறு வாசிக்கிறீங்க? எத்தனை அட்டவணை எழுதியிருக்கு? ஆதியாகமத்தில் எத்தனை அட்டவணை எழுதியிருக்குது? 1 எவ்வளவு அட்டவணை எழுதியிருக்குது? இன்னும் எத்தனை இடத்துல அட்டவணை எழுதியிருக்குது? இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்க உலகத்துல 80 சிதறடிக்கப்பட்டார்கள். 1948 தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது டூ ப்ராஃபிட்ஸ் வர்றாங்க. செவன் டெம்பட் வரும்போது டூ ப்ராஃபிட்ஸ் வந்து மெசேஜ போதிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அந்த கோத்திரங்களை அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அந்த கோத்திரத்தை சொல்லும் பொழுது எல்லாத்துலயும் எக்ஸாக்டா 12,000 அவங்க வந்து முத்தரிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து மோசே மலைக்குல போனான், சீனாய் மலையில போனான். அந்த சீனாய் மலையிலிருந்து போகும் வரைக்கும் எகிப்துல இருந்து வந்தவங்க எல்லாம் எல்லா குழப்பத்துல இருக்கிறாங்க, எல்லாம் மிக்சடு பாப்புலேஷனா இருக்கிறாங்க. எல்லா கோத்திரமும் ஆட்டு மந்த மாதிரி மொத்தமா போறாங்க, எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. அதன் மின் மோசே சீனாய் மலையிலிருந்து போய் கர்த்தருடைய கற்பனைகளை பெற்று வந்த பிறகு இப்பொழுது என்ன சொன்னால், நீங்க வந்து ஒவ்வொரு கோத்திரமா கணக்கெடுக்கணும். நாங்க 1, 2, 3 வாசிக்கிறோம். எல்லா கோத்திரத்தையும் கணக்கெடுத்து ஒவ்வொருத்தரும் எவங்க எங்க 20 மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் கணக்கெடுத்து இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க வந்து ஒரு ட்ரைபல் ஆர்டர்ல வரணும். கோத்திரத்தினுடைய அந்த ட்ரைபல் ஆர்டர்ல வரணும். சும்மா எல்லாம் மொத்தமா சேர்ந்து மந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ட்ரைபல் ஆர்டர்ல வரணும். முதல்ல யூதா கோத்திரத்துக்கு போக வேண்டும், அதுக்கு சிங்கக்கொடி, அதுக்கு கீழே ரெண்டு கோத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு என்ன செய்யறால் ஆக்ஸ் வரணும். அந்த ஆக்ஸ் வந்து எப்ராஹிமாக இருக்கிறது. அதன் பின்பு மேன் ரூபன் கோத்திரம், அதன் பின்பு ஈகிள் தான் கோத்திரம். இப்பொழுது நீங்க வரிசையா பிரயாணம் பண்ணணும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு சென்டர்ல சாபிக்கிறாங்க. சென்டர்ல சாமித்த உடனே நாலு டைரக்ஷன்லையும் எப்படி இருக்குது என்றால், இந்த பக்கம் ஒரு கூட்டம் மூணு கோத்திரம், நாலு டெல மூணு கோபத்தில் இருக்கும் பொழுது நடுமத்தில் ஆசரிப்பு கூடாரம் கத்தர் அங்கே இருக்கிறார். அந்த காட்சியை மலையிலேருந்து பார்த்தா சிலுவை மாதிரி தெரியும், சிலுவை மாதிரி தெரியும். சென்டர்ல வந்து அந்த ஆசரிப்பு கூடாரம், இனிமேட்டு உங்க இஷ்டம் போல போகக்கூடாது, இனிமேட்டு என்ன செய்யணும், நீங்க வந்து ஒரு ஆர்டர்ல வரணும் அப்படின்னு சொல்றோம். மோசே காண்டவர் அப்படி சொன்னார். இது வரைக்கும் அவங்க ஆர்டர் இல்லாம இருந்தாங்க, ஒழுங்கு இல்லாம இருந்தாங்க. மோசே சீனாய் மலையில போய் மேகத்துக்குள்ளாக பிரவேசித்து அவன் ஓபனிங் ஆஃப் த வேர்ட் அவுட் வரும் பொழுது அங்க ஆர்டர் வந்தது. இன்னைக்கு நமக்கு அப்படிதான், செவன் சீல் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. இனிமே நீங்க உங்க இஷ்டம் போல போக முடியாது, நமக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கிறது, நமக்கு ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்குது. சும்மா நேரத்தையும் காலத்தையும் வீணாக கடத்திக்கிட்டு உங்க வாழ்நாளை வீணாக்க கூடாது. ரெடீம் த டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. அதனால இப்பொழுது அவங்களுக்கு ஒரு ட்ரைபல் ஆர்டர், இப்ப நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கானா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சிமின்னா பெருகம்பு தேத்திரா பலதல்பியா. ஒவ்வொரு காலத்துக்கும் எப்படி நினைச்சாங்க, பவுல் இரேனியஸ் மார்ட்டின் கொலம்பா லூத்தர் வெஸ்லி பிரன்காம், ஆண்டவர் அந்த செவன் ஏஞ்சல்ஸை கொடுத்துருக்கிறார். இதோ ஃபோர் அனாயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கிறார். ஒன்று வந்து லயன் அனாயிண்டிங், ஆக்ஸ் அனாயிண்டிங், அதன் பின்பு மேன் அனாயிண்டிங், அதுவே ஈகிள் அனாயிண்டிங். இந்த அனாயிண்டிங் கீழே வரணும். உங்களுடைய மெசஞ்சர் யார், உங்களுடைய மெசஞ்சர் யார், இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தேட் புல்ல இருக்கிறீங்க, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. இனி என்ன வரப்போகிறது, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபேஷன். அதுக்கு பிறகு என்ன வருது, ப்ரீச்சிங் ஆஃப் த ப்ரீச்சிங் டு த லாஸ். இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நீங்கள் சொல்லணும். இப்பொழுது நீங்கள் எந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, நீங்கள் காதேஸ் பர்னாவை தாண்டி நீங்கள் வந்து என்ன சென்றால் யோர்தானை தாண்டி இப்பொழுது ப்ராமிஸ் லேண்டில் வந்திருக்கீங்க, ப்ராமிஸ் வேர்டில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதோ பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளைம் பண்ணுங்க, ஒவ்வொரு ப்ராமிஸாக கிளைம் பண்ணுங்க. நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை பெற வேண்டும். ஒன்னொன்னா கிளைம் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக இதை மைட்டி ஏஞ்சல் வந்திருக்கிறார். பின்பு என்ன சொன்ன, வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறோம். ஒரு தூதன் பாதாளத்தின் தெருவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எல்லாமே செவன் சீல் தான், எல்லாம் மைட்டி ஏஞ்சல், சாத்தானை கட்டுவதற்காக. உங்கள் வாழ்க்கையில் அவன் கிரியை செய்யாதபடி சாத்தானை கட்டி கட்டும்படியாக அவர் செயினோடு வந்திருக்கிறார். அது நமக்கு செவன் சீல், அவங்களுக்கு செவன் ட்ரம்பெட். நமக்கு இப்பொழுது காலிங் அண்ட் அனாயிண்டிங் சீலிங் நடக்கிறது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் இடம் இருக்கிறது. அவங்க ட்ரைபல் ஆர்டர் படி இந்த இடத்துல தான் நீ குடியிருக்கணும். உன்னுடைய வேலை கோதுமை பயிரிடுவது, நீ கடற்கரை பக்கத்தமா இருக்க, உன்னுடைய வேலை மீன் பிடிக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால் அவங்கள ஒரு ஒழுங்குபடுத்தினார், ஒரு ட்ரைபல் ஆர்டர்ல அவங்களை கொண்டார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆர்டர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை வந்து நீங்க பொசிஷன் அறியணும். நம்ம எங்க இருக்கிறோம், நம்முடைய நம்ம என்ன அனாயிண்டிங் இருக்கிறோம், நம்முடைய மெசஞ்சர் யார், நம்ம இப்பொழுது என்ன டைம்ல வந்திருக்கோம், நம்முடைய பிளேஸ் எது. ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் இந்த சபையில கொண்டு பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன்ல எங்க இருக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க ஹெட்சோனுக்கு வந்துட்டீங்க. உங்களை இந்த சபையில ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். யூ ஹேவ் டு நோ வேர் யூ ஆர் பிளான் ஆஃப் இந்த பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன். உங்களுக்கு விஷன் வேணும்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் விஷன். இதெல்லாம் தெரியாம சும்மா சர்ச்சுக்கு வந்தோம் போனோம்னா உங்க வாழ்க்கையில விஷன் இல்லை. இதெல்லாம் விவரம் தெரிஞ்சாதான் விஷன்னா என்னன்னு தெரியும், உங்க வாழ்க்கை குறித்த விஷன் தெரியும். ஒன்றும் விவரம் தெரியாம சும்மா சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு பல வருஷமா வந்துகிட்டு இருந்தா உங்க பொசிஷன் அறிய முடியாது. வாழ்க்கையில குறிக்கோள் இல்லை, எய்ம் இல்லை, ஆம்பிஷன் இல்லை, பர்பஸ் இல்லை, விஷன் இல்லை. You have to know where you are, plan in the plan of redemption. நம்ம plan and redemption-ல நம்ம head zone-ல இருக்கிறோம். நம்ம லவதிக்கா தாண்டி head zone-ல போய் இருக்கிறோம். ஆமென். உலகத்துல மனுஷன் 6000 வருஷம் உலகம் மறந்து இதை ஏதேனை விட்டு வெளியே வந்ததுல இருந்து 6000 இயர்ஸ் ஆகுறது. 7000 வருஷம் மில்லினியம். நம்ம மில்லினியத்துக்கு போக வேண்டும். 1000 வருஷம் அரசாட்சிக்கு போகணும். அதுக்கு இடையில ராப்சர் இருக்கு. இந்த 6000-க்கும் 7000-க்கும் மத்தியில ராப்சர் இருக்கிறது. அப்போ நான் எங்க வந்திருக்கேன், என்னுடைய பிளேஸ் எது? தான் கோத்திரத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, ரூபன் கோத்திரத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, யூதா கோத்திரத்துக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. வேற இடத்துக்கு அவங்க போக கூடாது, அந்த இடத்துல தான் செட்டில் ஆக வேண்டும். யாக்கோபு அப்படி ஆசி வைத்திருக்கிறான், மோசே அப்படி ட்ரைபல் ஆர்டர்ல அவங்கள ஆசி வைச்சிருக்கிறான். அந்த பிளேஸ்ல தான் இருக்கணும். அதனால நம்ம பிளேஸ் எது? நம்ம இப்பொழுது எந்த டைம்ல வந்திருக்கிறோம்? அந்த 7000 வருஷம் வந்து மில்லினியமா இருக்குது, 8 வந்து நித்தியமா இருக்குது. மூணு காரியங்கள் அவசியம், அவசியமா தெரியணும். நம்ம வந்து ராப்சர்ல வெட்டிங் சப்பர்ல போறோம், அதன் பின்பு மில்லினியத்துக்கு வருகிறோம், அதன் பின்பு நியூ ஜெருசலேம். இந்த மூணு பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரியாம விஷன் வராது, இத பற்றி நமக்கு சிந்தனையே வரல. புசிப்போம் குடிப்போம் அப்படின்னு நினைச்ச மட்டும் அதை மட்டும் நினைச்சேன்னா உங்களுக்கு விஷன், வாழ்க்கையில விஷன் கிடையாது. இப்ப நான் எங்க வந்திருக்கிறேன், எந்த டைம்ல வந்திருக்கேன், எனக்கு முன்னால என்ன இருக்கிறது, என்ன பிளஸ்ஸிங் எனக்கு இருக்கிறது? எனக்கு மூணு பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்காரு, வெட்டிங் சப்பர், மில்லினியம், நியூ ஜெர்சலி. நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா தான் உங்களுக்கு விஷன் வரும். இந்த மாதிரியே மூளையில நமக்கு அந்த சிந்தனையே வராம நம்ம உலகத்தை தான் நம்ம நேசிக்கணும், உலகத்துல இருக்கிறத அனுபவிக்க வேண்டும். பிறந்துட்டமே என்ன செய்யறது, வாழணுமே அப்படின்னு நினைச்சா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு உங்க லைஃப்ல விஷன் இல்லை, சீர்கட்டு போவீர்கள். இந்த விஷன் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் சக்சஸ் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. கெட்டிங் நம்ம கெட்டிங் ரெடி டு கிராஸ் ஓவர் இன்டு மில்லினியம். யூ ஹேவ் காட் டு ஹேவ் த ரெசரக்ஷன் ராப்சர் மேரேஜ் சப்பர். அந்த மில்லினியத்துக்கு போறதுக்கு முன்னதாக கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். அதன் பின்பு பேட்டில் ஆஃப் அர்மகெடன் இருக்கிறது. அர்மகதோன் யுத்தத்துல உலகம் அழிஞ்சு போகும். அப்பொழுது நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம வெட்டிங் சப்பர்ல இருப்போம். ஹல்லேலூயா. பொசிஷனலி பிளேசிங், ஆண்டவர் நம்மை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறார். யூ நோ யுவர் பொசிஷன் இன் த வேர்ட் ஆஃப் காட், யூ நோ யுவர் பொசிஷன் இன் த பிளான் ஆஃப் ரெடெம்ஷன். அந்த பிளான் ஆஃப் ரெடெம்ஷன்ல நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம என்ன அனாயிண்டிங் பெற்றிருக்கிறோம், நம்முடைய மெசஞ்சர் யாரு, நம்முடைய ஸ்டார் எது? நம்ம ஈகிள் அனாயிண்டிங்ல இருக்கிறோம். நம்ம பிளான் ஆஃப் ரெடெம்ஷன்ல ரைட் பிளேஸ்ல இருக்கிறோம், சரியான ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்முடைய பொசிஷன் என்ன? அதெல்லாம் செய்யாதபடி நாங்க உலகத்துல பெரிய போஸ்ட்ல வரோம். நல்லதுதான், பெரிய போஸ்ட்ல வாங்க, சந்தோஷம்தான். சபையில ஒருத்தர் பெரிய போஸ்ட்ல வந்தா சந்தோஷம்தான், நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பெரிய போஸ்ட்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையில விஷன் இல்லாம பாரம்பரிய கிறிஸ்தவங்களா, ட்ரெடிஷனலா கிறிஸ்டினா வந்து என்ன பிரயோஜனம்? அதை விட ஒரு ஏழு ஆத்மா பெட்டர், வார்த்தையை நேசிக்கிற ஒரு ஏழு ஆத்மா பெட்டர், அது பெட்டரா இருக்கும். பொசிஷனலி பிளேஸ்ட் பை காட் ஹிம்செல்ஃப் திஸ் அசம்பிளி, இந்த அசம்பிளியில கர்த்தர் வந்து என்னை பிளேஸ் பண்ணிருக்கிறார். நீ ஒருத்தருக்கு அந்த வெளிப்பாடு இல்லைன்னா, அந்த விஷன் இல்லைன்னா அவங்கள லைஃப் சீர்கட்டுப்போம், அவங்க பின்வாங்கியும் போகலாம். ரொம்ப காலம் கிறிஸ்தவங்களுக்கு, ரொம்ப காலம் மெசேஜை கேட்கறவங்களுக்கு விஷன் இல்லை, அதனால தான் அவங்க சீர்கட்டு போயிருக்கிறாங்க. பாஸ்டருக்கு விஷன் இருக்குது, அவரு ஒரு குறிக்கோள்ல வைராக்கியமா இருக்கிறார், அவருக்கு ஒரு விஷன் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறார். அவர் ஏனதானு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைச்சா அவருக்கு விஷன் இல்லை, அவருடைய ஊழியம் சீர்கட்டு போகும், அது வருகையில முடிசூட்டப்படாது. கர்த்தர் நம்மளை எவ்விதமாக வச்சிருக்கிறார் என்பதை நம்ம வந்து இந்த நேரத்துல யோசிக்கணும். இந்த கடைசி நேரத்துல நம்ம யோசிக்கணும். புதிய வருஷத்துல நம்ம ஒரு விஷனோடு போக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விஷனோடு கூட நம்ம புதிய வருஷத்துல பிரவேசிக்கும் பொழுது அந்த புதிய வருஷத்தை நமக்கு சக்சஸ் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. Everyone needs to find their position in the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நம்முடைய பொசிஷன் என்ன என்பதை நாம் எல்லாரும் அறிய வேண்டும். கடைசியா சொல்றது என்னவென்றால், தாவீதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அவன் என்ன சொல்லுகிறான், 1 Samuel 17:34 வாசிக்கலாம். 1 Samuel 17:34
தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
தாவீது வந்து சவுல்ட சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனை போய் நான் விருத்த சேனம் இல்லாத பெலிசன் தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பது எப்படி, நான் அவனோட யுத்தம் பண்ண போகணும். நீ சின்ன பையன், அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். அப்படி சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு வீசு என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை நினைத்துக்கணும். அவனுடைய ஆடு கிடையாது, தகப்பனாருடைய ஆடு. அல்லேலூயா. முதல்ல அவன் சொல்றது என்னன்னா, என் தகப்பனுடைய ஆடு, என்னுடைய ஆடை நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் 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 தான் ஏம்பிள்ளாம் அப்படி இல்லை, ஏம்பிள்ள நீங்க சொல்லிட்டீங்களே, இதான் கத்தர் கொடுத்த பிள்ளை. அல்லேலூயா. இவ வந்து தன்னுடைய ஆடுன்னு சொல்லல, என்னுடைய தகப்பனார், ஃபாதர்ஸ் லேம்ப். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடியை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு லைஃப கொடுத்திருக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கை இல்லை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. உங்களுக்கு கணவரை கொடுத்திருக்கிறார், கத்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கார், கத்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஏன் புருஷன், ஏன் பிள்ளைகள், ஏன் மனைவி, எங்க 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 வீட்டை நீ சொல்றீங்களே. இதுதான் நிறைய பேர்கிட்ட அந்தஜி தான், சுயநலவாதிகள், செல்ஃபிஷ் பீப்புள், மாம்சப்பிரமான கிறிஸ்தவர்கள். மெசேஜில் இருந்தாலும் மாம்சப்பிரமானவர்கள். அவங்களுக்கு கத்தர் கொடுத்தாருங்க வார்த்தை அவங்களுக்கு வரல. இந்த பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார், இந்த ஃபேமிலியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கிறார். இதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங். தாவீதா தான் சொல்றான், என் தகப்பனாருடைய ஆடுகள் என்னுடைய ஆடுகள் கிடையாது. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கூட கத்தர் கொடுத்த ட்ரெஸ் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த மனசுல அந்த ஃபெய்த் வேணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எல்லாம் கத்தர் கொடுத்துருக்கிறார். நான் பெருமை பாராட்டக்கு ஒண்ணும் இல்லை, படிச்சு பாஸ் ஆயிட்டாங்களா, கத்தர் கிருபையா கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் பாஸ் பண்ண வச்சிருக்கிறார். கத்தர் தான் எனக்கு இந்த ஜாப்பை கொடுத்துருக்கிறார். எல்லாமே கத்தர் கொடுத்தாருன்னு விஷயம். அது வந்து சும்மா வந்து நம்ம அப்படி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகவே இல்லை, ரியல் ஃபேக்ட் அது தான். அதை அந்த ஃபேக்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணால் உங்களுக்கு பிளஸ்ஸிங் மேன்மேலும் வரும். கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஆடுகளை. கத்தர், இது என்னுடைய ஆடு கிடையாது, தாப்பனாருடைய ஆடு. அதனால் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அந்த ஆடை வந்து ஒரு முறை கரடி வந்தது, நான் அந்த கரடியை வந்து அந்த கடிச்சு உதறதுக்கு பொழுது அதை நான் பிடிச்சி அதை தாடையை கிழித்து போட்டு ஆட்டுக்குட்டியை நான் விடுவேன். ஒரு முறை சிங்கம் வந்தது, நான் என்ன செய்யணும், நான் சிங்கத்தோடு அந்த கவன்கல்ல வச்சு அடிச்சு அதை வீழ்த்தி அந்த தாடை வாயை கிழிச்சு ஆடை மீட்டு கொண்டேன். இப்பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு, இது தேவனுடைய ஜனங்கள். ஆனால் இவங்க உரமா கோலியாத்து வந்திருக்கிறான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் வந்து இதோ நான் ஜெயிக்க உதவி செய்த அதே கத்தர் வந்து இந்த கோலியாத்து எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன் தேவனுடைய ஜனங்களுக்காக அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, தேவனுடைய ஜனங்களுக்காக அந்த அன்பு இருந்தது. அந்த அன்பினால தான் அவன் போய் வைராக்கியமாய் போயிட்டு அங்கே கவன்கள்ல அடிக்கும் பொழுது கோலியாத்து விழுந்தான். இந்த ஆடுகள் தேவனுடைய ஜனங்கள், அந்த ஆட்டை விடுவிச்சது போல நான் இப்பொழுது இந்த ஆட்டை விடுவிக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் கத்தருடைய பிள்ளைகள். ஒருத்தருக்கு இந்த சபைக்கு வரவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதெல்லாம் கத்தருடைய, நானும் கத்தருடைய பிள்ளை, இவனும் கத்தருடைய பிள்ளைகள். இவங்க நல்லா இருக்கணும். நான் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவா இருக்கக்கூடாது, கள்ளத்தனங்கள் இருக்கக்கூடாது, மாய்மாலங்கள் இருக்கக்கூடாது, சூதுவாதான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஓப்பன் ஹார்ட் வேணும். நம்ம தேவனுடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய ஜனங்களை நேசித்தான். இந்த ஜனங்களை வந்து நான் விடுவிக்க வேண்டும். எப்படி என்னுடைய ஆட்டை விடுவித்தேனோ அதே போல இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவனுக்கு அந்த ஃபுல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதே போல ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஜெபிக்கணும். மெக்கானிக்கலா பிரேயர் பண்ணக்கூடாது, நம்ம ரியலா நம்முடைய ஹார்ட்ல இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்க வேண்டும். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, நமக்கு தந்தது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நமக்கு வீடை தந்தா அது கர்த்தர் கொடுத்தது. நான் பெரும் பாராட்ட ஒண்ணும் கிடையாது. என் வீடு நான் டாமினேட் பண்ணுவேன், அதெல்லாம் ஒழிச்சு கட்டி விட்டு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு ஒரு விஷன் வேணும். அந்த விஷன்ல வந்து நம்ம உறுதியா இருந்தோம் என்றால் நம்முடைய லைஃப் வந்து சக்சஸ் ஆயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு மனவாட்டியை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு சபையை வந்து கொண்டு வந்திருக்கிறார், நமக்கு ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொடுத்துருக்கார். அதுதான் விஷன். அந்த வார்த்தையில ஒரு கூட்டமான ஜனங்களை வழி நடத்த வேண்டும், தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு பாஸ்டருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, அவருக்கு அந்த விஷன் இருக்கிறது. அதே விஷன் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் தரிசனம் எங்கே உண்டோ அங்கே வந்து ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்தில் வித்தவுட் விஷன் பீப்புள் வில் பெரிஷ். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். Without vision, people will perish. முக்கியமான வசனம் இது, நீதிமொழிகள் 29:18. Where there is no vision, the people perish. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், ஆங்கில பைபிள தரிசனம் இல்லாத இடத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. Vision, prophecy-ன்னு எழுதலை, vision-ன்னு எழுதிக்கு. Where there is no vision, people perish. ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். லைஃப்பில் குறிக்கோள் இல்லை என்றால், லைஃப்பில் விஷன் இல்லை என்றால், ஊழியத்திலே விஷன் இல்லை என்றால் அதெல்லாம் சீர்கட்டு. இதை புதிய வருஷத்திலே பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷனோடு பிரவேசிங்க, ஒரு டிசிஷனோடு கூட, ஒரு ஆம்பிஷன், ஒரு பர்பஸோடு கூட பிரவேசியுங்கள். இந்த பழைய வருஷத்தில் எப்படி அனதானன்னு இருந்தோமோ அதே போல போக வேண்டாம். நம்ம ஒரு விஷனோடு இந்த வாழ்க்கையை வாழுவோம் என்றால் நம்முடைய விஷன் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, மெசேஜ் ஆஃப் த ஹவர், அந்த விஷனோடு போகும் பொழுது வரப்போகிற 22வது வருஷம் நமக்கு ஜெயமாக இருக்கும், சக்சஸாக இருக்கும். ஒரு தோல்வி என்பது வராது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைவான். நம்ம ஜெயத்தின் மேலே ஜெயத்தை பெறுவோம், கிருபையின் மேலே கிருபை பெறுவோம். எல்லோரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுவார், வாரின் மெந்தே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீத்திட வந்திடுவார், வாரின் மெந்தே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்து எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வருஷத்தினுடைய கடைசி சண்டேல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஈவினிங் சர்வீஸ் கடைசி ஆராதனையா இருக்கிறது. இம்மட்டும் எங்களுக்கு ஜீவனை தந்தி, சுகத்தை தந்தி, எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறீங்க. எல்லாமே உம்மடத்துலேருந்து வந்திருக்கிறது. நாங்களை எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கு கீழே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அதை சரியானபடி டிஸ்சார்ஜ் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தாரும், பலத்தை தாரும், அனாய்டிங் தாரும். எங்களுக்கு நல்ல சூழ்நிலையை தருவீராக. இம்மட்டும் உதவி செய்த தேவன், வருகிற புதிய வருஷத்திலே நாங்கள் ஒரு விஷனோடு கூட நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக கிருபத்தார். எங்கள் லைஃப் ஆண்டவரே மேற்கொண்டு சக்சஸ் ஆகி இருக்க வேண்டும். ராச்சர் வரும் என்றால் நாங்கள் அங்கே முடிசூட்டப்பட வேண்டும், இந்த ஊழியம் முடிசூட்டப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு கோல் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் விலக முடியாது. கர்த்தாவே, என்ன காரியங்கள் வந்தாலும் நாங்கள் விலக முடியாது. எங்களை நீர் அவிதமாக நியமித்திருக்கிறீர்கள், அவிதமாக எங்களை ப்ரீ டெஸ்டினேட் பண்ணியிருக்கிறீர்கள், எங்களை ஆர்டைன் பண்ணியிருக்கிறீர்கள். எங்களை எலக்ட் பண்ணி இருக்கிறீர், எங்களுக்கு மெசேஜா தான் வர கொடுத்துருக்கிறீர், வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறீர். நாங்கள் முடிவு பெருந்த நிலைத்திருக்க கிருபத்தார் இயேசுவே, நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. செபத்திலே முழங்கால் போயிட்டு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளையுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றித்தார். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் ஒரு புதிய விஷனோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க அனைவருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.